டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே இன் மனமே, சீதம் வராதே இன் மனமே.
அன்பர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் பெருகி வரும் இக்காலங்களில் பிசாசை எதிர்க்கும் பட்டயமாகிய வேதத்தை நாம் ஆராய்வோமா?
அருமையானவர்களே, இன்று முதல் சங்கீத புத்தகத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். எபிரேய மொழியிலே இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பின் பொருள் துதிகள் அல்லது துதிகளின் புத்தகம் என்பதாகும். கிரேக்க மொழியின் தலைப்பானது இசையோடு பாடும் துதி என்பதாய் சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலே சாம்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இது கிரேக்க மொழியிலிருந்து அப்படியே எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு வார்த்தை. இது ஒரு ஆராதனையின் புத்தகம் என்று சொல்லலாம். தேவாலயத்தின் பாடல் புத்தகம் என்றும் இதை அழைக்கலாம். பல கவிஞர்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். தாவீது 73 சங்கீதங்களையே எழுதியிருப்பதாக கூறப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4:25 நாம் பார்க்கும்பொழுது சங்கீதம் 2 தாவீதால் எழுதப்பட்டதாய் சொல்லப்படுகிறது. அதுபோல எபிரேயர் 4:7 வாசிக்கும் பொழுதும் 95 சங்கீதமும் தாவீது எழுதியதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. பெயரே இல்லாத பல சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கக்கூடும். தனது அனுபவத்தின் அடிப்படையிலேயும் மேலும் தேவனோடு பேசும்பொழுது இவ்வாறு பல சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். தேவாலயத்திலே பயன்படுத்தும்படியாக அதை சேர்த்து வைத்ததும் தாவீதுதான். சங்கீதத்தை எழுதிய இன்னும் சில ஆசிரியர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 90 சங்கீதம் மோசே எழுதியது. மேலும் சாலமோன் எழுதிய 2 சங்கீதங்கள் உண்டு. கேராவின் புத்திரர்கள் எழுதிய 11 சங்கீதங்கள் உண்டு. ஆசாப் எழுதிய 12 சங்கீதங்கள் உண்டு. ஏமான் எழுதிய 1 சங்கீதம்தான் 88 சங்கீதம். ஏத்தான் எழுதியது 89 சங்கீதம். இதை தவிர இசைக்கியா 10 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். மேலும் யார் எழுதியது என்று தெரியாத 39 சங்கீதங்கள் உண்டு. இவைகளிலே சில தாவீதாலேயும் எழுதப்பட்டிருக்கலாம். மொத்தம் 150 சங்கீதங்கள். சங்கீதங்கள் முழுவதிலேயும் மேசியாவாகிய கிறிஸ்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறார். ராஜாவும் ராஜ்யமும் அநேக சங்கீதங்களின் கருத்து பொருளாயிருக்கின்றன. சங்கீதங்களிலே நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான வார்த்தை அல்லேலூயா. இதன் பொருள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று பல கிறிஸ்தவர்கள் இதன் அர்த்தத்தை உணராமலேயே இதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரவேண்டிய ஒரு வார்த்தையாகும். சங்கீதங்களின் புத்தகத்திலே 50 சங்கீதமும் 150 சங்கீதமும் மிக முக்கியமான சங்கீதங்கள் என்று சொல்லப்படுகிறது. 50 சங்கீதம் ஆசாப் எழுதிய ஒரு சங்கீதம். இதில் அநேக சத்தியங்கள் அடங்கியிருக்கின்றன. 150 சங்கீதமும் ஒரு அல்லேலூயா பாடலாகும். 6 வசனங்களே இந்த சங்கீதத்திலே இருந்தாலும் 13 முறை அல்லேலூயா என்ற வார்த்தையை நீங்கள் இந்த பாடலிலே பார்க்கலாம். இது சங்கீதங்களின் புத்தகங்களின் ஒரு முடிவுரையைப் போல இருந்தாலும் ஒவ்வொரு சங்கீதத்திற்கும் இடையிலே பாடப்படும் பல்லவி போலவும் இது இருக்கிறது. சங்கீதம் ஒரு மனித இருதயத்தின் ஆழமான உணர்வுகளையும் தேவன் மேலே உறுதியான பக்தியையும் வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகளையும் இருளான நேரங்களிலே மன கொந்தளிப்புகளையும் வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே மத்திய பகுதியிலே சங்கீத புத்தகம் அமைந்திருக்கிறது. 119 சங்கீதம்தான் கர்த்தருடைய வார்த்தையிலேயே மத்திய பகுதியாகும். இந்த 119 சங்கீதத்திலே கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவங்களை பார்க்கிறோம். காலம் காலமாக கோடிக்கணக்கான மக்களுடைய இருதயத்திற்கு சங்கீத புத்தகம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கின்றது. இன்று அநேகர் பற்பல விதமான பிரச்சனைகளிலேயும் அழுத்தங்களிலேயும் வியாதிகளிலேயும் இருக்கும்பொழுது விரும்பி வாசிக்கிற ஒரு பகுதி இந்த சங்கீத புத்தகம். அது எப்பொழுதுமே இருதயத்திற்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும் வார்த்தைகளாய் இருக்கின்றன. பழங்கால திருச்சபையின் பரிசுத்தவான்களிலே ஒருவர் அம்புரோஸ் சங்கீத புத்தகத்தை குறித்து அவர் சொல்லும்பொழுது சபையின் குரல் அது என்று அழைக்கிறார். தேவ மனிதனாகிய அகஸ்டின் கூறும்பொழுது முழு வேத புத்தகத்தையும் சுருக்கமாக சொல்வது சங்கீதம் என்கிறார். மார்ட்டின் லூத்தர் சொல்லும்பொழுது எல்லா பரிசுத்தவான்களுக்குமான சிறிய புத்தகம் சங்கீதம் என்கிறார். ஜான் கெல்வின் அவர்கள் ஆத்மாவின் எல்லா பகுதிகளையும் குறித்த வெளிப்படையான பாடம் சங்கீதம் என்கிறார். இந்த உலகத்திலே மனிதனுக்கு 126 விதமான மனநிலைகள் உண்டு என்று சொல்கிறார்கள். எப்படி அந்த முடிவிற்கு வந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் இந்த எல்லா உணர்வுகளையும் சங்கீத புத்தகத்திலேயும் நாம் பார்க்க முடியுமா என்பது தெரியவில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவத்தையும் வெளிப்படுத்தும் ஒரே புத்தகம் சங்கீத புத்தகம். ஒவ்வொரு எண்ணங்களை குறித்தும் உணர்வுகளை குறித்தும் உள்ளத்தில் உணரும் காரியங்களை இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது. எனவேதான் எல்லா நேரங்களிலேயும் இந்த புத்தகம் நம்முடைய இருதயத்தோடு பேசுகிறது. எந்த நேரம் வாசித்தாலும் நம்முடைய இருதயத்தோடு ஒத்து போகிறதா இருக்கிறது. எல்லா காலங்களுக்குமான ஒரு பாடல் புஸ்தகம் என்று இதை நாம் சொல்லலாம். வாட்ஸ் என்பவர் சொல்லும் பொழுது, திருச்சபைகளின் 1000 இருதயங்களின் சத்தம் இது என்கிறார். சங்கீதம் யூத மக்களின் இருதயத்திற்கு மிக நெருக்கமான ஒரு புத்தகமாயிருந்தாலும், இன்றும் உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் தங்கள் இருதயத்திற்கு நெருக்கமான புத்தகமாக இதை உணர்கிறார்கள். எல்லா சந்ததிகளிலேயும் தேவனை விசுவாசிக்கும் மக்களின் இருதய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வார்த்தைகளாய் இவை இருக்கின்றன. எல்லா சங்கீதங்களிலேயும் நாம் கிறிஸ்துவை காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். 4 சுவிசேஷங்களை காட்டிலும் சங்கீத புத்தகத்திலேதான் இயேசு கிறிஸ்துவை குறித்த முழு காட்சியையும் நாம் பார்க்கலாம். இயேசு மலையின் மேலே ஜெபிக்கும்படியாக சென்றார் என்று சுவிசேஷம் கூறுகிறது. ஆனால் அவருடைய ஜெபத்தை சங்கீத புத்தகத்திலேதான் பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சுவிசேஷம் சொல்கிறது. ஆனால் அவர் சிலுவையிலே அறையப்படும் பொழுது அவருடைய இருதயத்திலே என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்பதை சங்கீத புத்தகம் வெளிப்படுத்துகிறது. இயேசு பரலோகத்திற்கு எழுந்தருளி சென்றார் என்று சுவிசேஷம் கூறுகிறது. சுவிசேஷம் விட்ட இடத்திலிருந்து சங்கீதம் நமக்கு காட்டுகிறது. மேசியாவாகிய கிறிஸ்து சங்கீத புத்தகங்கள் முழுவதிலேயும் தெளிவாக வெளிப்படுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தனக்கு அருமையானவர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது இவ்வாறு கூறினார். கவனியங்கள் வாசிக்கிறேன். லூக்கா 24:44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். கிறிஸ்துவே சங்கீதங்களின் கருப்பொருள். ஒவ்வொரு சங்கீதத்திலேயும் அவரே துதிக்கப்படத்தக்கவராயிருக்கிறார். ஒருவேளை எல்லா சங்கீதங்களிலேயும் நாம் அவரை காண முடிகிறதில்லை. இவ்வாறு கூறுவதனாலே அவர் அந்த சங்கீதங்களிலே கூறப்படவில்லை என்று சொல்ல முடியாது. மனிதனாகிய நான் குறைந்த அறிவுள்ளவன் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக சில சங்கீதங்களை மேசியாவின் சங்கீதங்கள் என்றே நாம் அழைக்கலாம். இந்த சங்கீதங்களிலே அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, மகிமையை குறித்து, அவருடைய ஆசாரியத்துவத்தை குறித்து, அவருடைய ராஜாங்கத்தை குறித்து, அவருடைய 2 வருகையை குறித்து நாம் பார்க்கிறோம். 16 சங்கீதங்கள் இவ்வாறு கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றன. ஆனால் ஒரு வகையில் 150 சங்கீதங்களும் அவரையே சுட்டிக்காட்டுகின்றன. சங்கீதங்களை படிக்க படிக்க இந்த சத்தியத்தை மேலும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். சங்கீதங்களை படிக்கும்பொழுது கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு சொந்தமானவர் என்றும் இஸ்ரவேல் கிறிஸ்துவுக்கு சொந்தமானது என்றும் நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலும் கிறிஸ்துவும் ஒன்றாக இணைக்கப்படாத வரை இந்த பூமிக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. எதிர்பார்ப்பிலேயும் நம்பிக்கையிலேயும் சங்கீதங்கள் யூத விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றன. இது தேவாலய வழிபாட்டிற்கு மிக உகந்ததாய் இருக்கின்றன. இவ்வாறு கூறுவதனாலே இன்றைய நம்முடைய வாழ்க்கைக்கு அதிலே பயனில்லை என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இது பயனுள்ள ஒரு புத்தகம் என்று சொல்லுவோம். வேத புத்தகத்தில் உள்ள மற்ற புத்தகங்களை நாம் வாசிப்பதை விட சங்கீத புத்தகத்தையே நாம் எல்லாரும் அதிகமாக வாசித்திருக்கிறோம். சங்கீத புத்தகத்திலே தேவன் பிதா என்று அழைக்கப்படவில்லை. பரிசுத்தவான்கள் அவருடைய குமாரர்கள் என்று சொல்லப்படவில்லை. சங்கீத புத்தகத்திலே அவரே தேவனாயிருக்கிறார். பிதாவாகிய தேவன் என்று அவர் கூறப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருப்பதை குறித்தோ புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற ஆசீர்வாதமான நம்பிக்கை குறித்தோ இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறதில்லை. இதை உணராதபடியினாலே பலர் 2 சங்கீதத்தை தவறாக வியாக்கியானம் செய்கிறார்கள். இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படுதலை குறித்து சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக எருசலேமிலிருந்து ஆளுகை செய்யப்போவதை குறித்து அது சொல்லுகிறது. எதிரிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற சங்கீதங்கள் குறை கூறப்படுகின்றன. இந்த சங்கீதங்கள் யுத்த காலத்திலே பூமியிலே நீதியையும் சமாதானத்தையும் எதிர்பார்த்த மக்களுடைய இருதயத்திலிருந்து வந்தவை. அநீதியையும் கலகத்தையும் ஒழிக்காமல் பூமியிலே சமாதானம் வராது. தேவன் பூமியிலே நீதியை நிலைநாட்டத்தான் விரும்புகிறார். எனவே அப்படிப்பட்ட ஜபங்களை குறித்து குறை கூறவில்லை. அவர் தமக்கு சித்தமான நேரத்திலே பூமியிலே தமது நியாய தீர்ப்பை நடப்பிப்பார். புதிய பாட்டிலே கிறிஸ்தவர்கள் தங்கள் எதிரிகளையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எதிரிகளை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதங்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தரலாம். ஏன் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும்? பூமியிலே நீதி விளங்குவதற்காக. அந்தி கிறிஸ்து அரியணையில இருக்கும் காலத்தையும் எதிர்பார்த்து எழுதப்பட்டிருக்கிற சங்கீதங்கள் உண்டு. மனம் திரும்பும் பொழுது பயன்படுத்தப்படக்கூடிய சங்கீதங்கள், சரித்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய சங்கீதங்கள், இயற்கை சித்தரிக்கும் சங்கீதங்கள், சமயம் தொடர்பான பிரயாணங்களிலே பயன்படுத்தும் சங்கீதங்கள், ஊழியம் தொடர்பான சங்கீதங்கள், கர்த்தருடைய வார்த்தையை புகழ்ந்து பாடும் சங்கீதங்களும் உண்டு. சங்கீதங்களை படிக்கும்பொழுது விலையேறப்பட்ட பொக்கிஷங்களை நாம் பெற்றுக் கொள்ளப் போகிறோம். சங்கீதங்கள் எந்த கருத்தின் அடிப்படையிலேயும் வரிசையாக அடுக்கி வைக்கப்படவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் பொதுவாக ஒரு சங்கீதம் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை சொல்வது போலவும் அதற்கு விளக்கமாக அடுத்த 7 சங்கீதங்களும் இணைக்கப்பட்டிருப்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எனவே சங்கீதங்கள் ஒரு முறையான வரிசையிலேதான் கோர்க்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக சொல்லலாம். முதல் 5 ஆகமங்களுக்கு இணையாக சங்கீதம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஆதியாகமம் முதல் பகுதியிலே குற்றமில்லா மனுக்குலத்தை பார்க்கிறோம். இதை குறித்துதான் முதலாவது சங்கீதத்திலேயும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக மனுக்குலம் விழுந்து போனதையும் தூக்கி எடுக்கப்பட்டதையும் பார்க்கிறோம். இரண்டாவது சங்கீதத்திலே மனிதனுடைய கலகம் செய்யும் குணம் தெரிகிறது. மூன்றாவது சங்கீதத்திலே பூரண மனிதன் புறக்கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். நாலாவது சங்கீதத்திலே சர்ப்பத்தின் வித்துக்கும் பெண்ணின் வித்துக்கும் இடையிலே உண்டாகும் பகையை பார்க்கிறோம். ஐந்தாவது சங்கீதத்திலே எதிரிகளின் மத்தியிலேயும் பூரணமான ஒரு புருஷனை பார்க்கிறோம். ஆறாவது சங்கீதம் தண்டனைகளின் மத்தியிலே பூரண புருஷரை பார்க்கிறோம். ஏழாவது சங்கீதத்திலே தவறான குற்றச்சாட்டுகளின் மத்தியிலே பூரண புருஷனை பார்க்கிறோம். எட்டாவது சங்கீதத்திலே தலையை நசுக்குவதனாலே மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு கிடைப்பதை பார்க்கிறோம். 9 முதல் 15 சங்கீதம் வரை எதிரியை குறித்தும் அந்தி கிறிஸ்துவை குறித்தும் இறுதியான விடுதலையை குறித்தும் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து 16 முதல் 41 சங்கீதங்களிலே கிறிஸ்து தனது ஜனங்களின் மத்தியிலே இருந்து தேவனிடத்திலே அவர்களை பரிசுத்தப்படுத்துவதை பார்க்கிறோம். ஸ்பர்ஜன் என்னும் தேவ மனிதர் கூறும்பொழுது நமது இறக்கைகளையும் கர்த்தருடைய வார்த்தையையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சங்கீத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்கிறார். அதாவது உயர உயர செல்லவும் பாடவும் நாம் கற்றுக்கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து ஆளப்பட்டிருக்கிற 219 வாக்கியங்களிலே 116 வாக்கியங்கள் சங்கீத புத்தகத்திலிருந்து எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது. இந்த 150 சங்கீதங்களுக்கும் ஒரு காலத்திலே ராகங்கள் இருந்திருக்கின்றன. இந்த புத்தகம் நம்முடைய இருதயத்தையும் பாட செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் முதலாம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இங்கே 2 மனிதர்கள், 2 வழிகள், 2 முடிவிடங்கள், இதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் பகுதியை நாம் பார்க்கலாம் என்று சொன்னேன். பூமியை குறித்து ஆரம்பிப்பதற்கு பதிலாக மனுக்குலத்திலிருந்து இங்கே ஆரம்பமாகிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்தோஷமான மனிதனை குறித்து இது சொல்கிறது. பாக்கியவானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை சுட்டிக்காட்டுகிறது. கிறிஸ்து கடைசி ஆதாமான தேவனற்ற பரியாசக்காரர்களின் மத்தியிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவை சித்தரிக்கும் பல படங்களிலே அவர் துக்க முகமானவராய் காணப்படுகிறார். ஆனால் ஏசாயா 53:5 வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது அவருடைய சொந்த துக்கங்கள் என்று அவருக்கு எதுவுமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய துக்கத்தை தான் அவர் சுமந்து தீர்த்தார். கிறிஸ்து எப்பொழுதும் மனமகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்துவாய் இருக்கிறார். வாசிக்கிறேன், 1 சங்கீதம் 1 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாக்கியவானான ஒரு மனிதனின் பழக்க வழக்கத்தை இந்த வசனம் சொல்கிறது. சற்று பின்னாலே இதே சங்கீதத்திலே பாக்கியவானின் வல்லமையை குறித்து பார்க்கப் போகிறோம். இறுதியாக அவனுடைய நித்தியத்தை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்தவான் என்று சொல்லும்பொழுது அவன் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதனாயிருக்கிறான். அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடப்பதில்லை, பாவிகளுடைய வழியிலேயும் நிற்பதில்லை, பரியாசக்காரரோடும் அவன் உட்கார்வதில்லை. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மனிதன் ஒரு சந்தோஷமான மனிதனாய் இருக்க முடியாது. அவன் மூன்று விதமான நிலைமைகளை தாண்டி செல்கிறான். முதலாவது துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்கிறான். இரண்டாவதாக பாவிகளோடு அவன் நிற்கிறான். மூன்றாவதாக பரியாசக்காரர்களோடும் அவன் இணைந்து கொள்கிறான். இங்கே நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரைபட்டு குறைபட்டு போகிறது என்பதை இது காட்டுகிறது. பாக்கியவானான ஒரு மனிதன் துன்மார்க்கனுடைய அல்லது தேவனற்ற மனிதனுடைய ஆலோசனையை ஏற்றுக் கொள்வதில்லை. நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு தனது சொந்த மனதை சார்ந்து அவர் எடுக்கிறதில்லை. அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய சித்தமாய் இருந்தது. எப்பொழுதாவது இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை பார்த்து, நாம் மீண்டுமாக கலிலேயாவிற்கு போகப் போகிறோம், இதை குறித்து நான் ஆழமாக சிந்தித்தேன், உங்களை விட நான் ஞானமுள்ளவன், என்னுடைய கருத்துப்படி அங்கே செல்வது சிறந்தது என்று எப்பொழுதாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை, நான் எருசலேமை நோக்கி போகிறேன் என்கிறார். ஏனென்றால் அது பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. பிதாவோடும் கூட நேரம் செலவு செய்து அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதற்கு தக்கதாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டார். பிரியமான சகோதரனை சகோதரியே, ஒருவனுடைய ஆலோசனை கேட்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. நல்ல ஆலோசனை என்றால் மிக நல்லது. ஆனால் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நல்லதல்ல. நாம் விசுவாசத்திலே நடக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்பது என்பது விசுவாசத்திலே நடப்பதற்கு இணையாகாது. இந்த துன்மார்க்கர் யார்? இவர்கள்தான் தேவனை முழுவதுமாக விட்டுவிட்டவர்கள். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எந்த தெய்வ பயமும் இருக்காது. தேவன் என்று ஒருவர் இல்லை என்பது போல அவருடைய வாழ்க்கை, அவருடைய நடக்கை இருக்கும். இன்றைக்கு நம்மை சுற்றி எத்தனையோ மக்களை இந்த விதமான மனநிலைமையோடு நாம் பார்க்கலாம். அவர்கள் தேவனை வெளியே விட்டுவிட்டவர்கள். அதிகாலையிலேயே எழும்புவார்கள், தேவனிடத்திலே அவர்கள் ஜெபிக்கிறதில்லை. இரவிலே கிடைத்த ஓய்விற்காக நன்றி செலுத்துகிறதில்லை. சாப்பிடும் உணவிற்காக நன்றி செலுத்துகிறதில்லை. ஆனால் தொடர்ந்து தங்கள் வாழ்க்கைக்கான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். தேவனை குறித்த எந்த எண்ணமும் மற்ற மக்கள்தான் இவர்கள். தேவனை தங்கள் வாழ்க்கையிலே இவர்கள் கணக்கிலே எடுப்பதே இல்லை. துன்மார்க்கர் மனிதருக்கு ஆலோசனை கூறுவார்கள். இப்பொழுது இவன் பாவிகளின் வழியிலே நிற்பதை பார்க்கிறோம். அந்த இடத்தில் இருந்துதான் பாவி இவனை எடுத்துக் கொள்கிறான். பாவம் என்றால் குறி தவறுவது என்பதாகும். அவர்கள் வாழ வேண்டிய விதமாய் வாழுகிறதில்லை. இவர்களை குறித்துத்தான் வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 14:12, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மேலும் நீதிமொழிகள் 16:2 வாசிக்கிறேன், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். பாவியான ஒரு மனிதன் அவன் செய்வதெல்லாம் சரி என்று எண்ணலாம், ஆனால் அவன் பாவியாகவே இருக்கிறான். ஏசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று வாசிக்கிறோம். மேலும் ஏசாயா சொல்லும்பொழுது ஏசாயா 53:6, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் என்று வாசிக்கிறோம். நம் எல்லாருடைய பாவத்தையும் பிதா இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்தார். நாம் எல்லாரும் பாவிகள்தான். பாவிகளின் வழியிலே நிற்பதற்கு அடுத்த ஒரு நிலை பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்வது. மேலும் இந்த பரியாசக்காரர் யார்? இவர்கள்தான் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். பாவியான மனிதன் இளைஞனை பிடித்து உட்கார வைக்கிறான். மூன்றாவது நிலைதான் பரியாசக்காரரோடு உட்கார்வது. இந்த பரியாசக்காரன் தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறுதளிப்பதோடு கூட தேவனை பகைக்கிறான். இன்றும் இதனை உலகத்தின் இப்பக்கத்திலேயும் நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்டவர்கள்தான் பள்ளியிலே கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கப்படுவதற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். சொல்லப்போனால் கர்த்தருடைய வார்த்தையை எங்கும் வாசிக்க அவர்கள் விரும்புகிறதில்லை. தேவன் இல்லை என்று சொல்பவனே மிக தரக்குறைவானவன். சாக்கடையில் விழுந்து கிடக்கும் ஒரு குடிகாரன் கூட அவனை விட பரவாயில்லை. இதை குறித்த தேவனுடைய எண்ணம் என்ன? நீதிமொழிகள் 3:34, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆம்பிரியமானுலே, தேவன் பரியாசக்காரருக்கு எதிர்த்து நிற்கிறார். அவர் அவர்களை இகழுகிறார். இது மிகவும் பயங்கரமான ஒரு காட்சி. மகிழ்ச்சியான பாக்கியம் பெற்ற இந்த மனிதனும் இந்த காரியங்களை செய்கிறதில்லை. பாக்கியம் பெற்ற மகிழ்ச்சியான ஒரு மனிதன் செய்யும் ஒரு காரியத்தை அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். வாசிக்கிறேன், சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிசாசு பிடித்த ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட்டதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு முறை கூறினார். ஞாபகம் இருக்கிறதா? அவன் பூரணமாய் கழுவி பெருக்கி சுத்திகரிக்கப்பட்டவனாயிருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் சரியாயிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் மீண்டுமாக அந்த அசுத்தாவி அவனை சொந்தம் கொண்டாடியது. அது மட்டுமல்ல, அது சுற்றி திரிந்து அலைந்து பயணத்திலே களைத்து திரும்ப வந்தது மட்டுமல்ல, தன்னோடு மேலும் 7 கேடான ஆவிகளை கொண்டு வந்து அவனோடு சேர்ந்து கொண்டது. அந்த மனிதனின் பிந்திய நிலைமை முந்திய நிலைமையை காட்டிலும் பரிதாபமானதாக காணப்பட்டது. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது என்ன? என்னுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் சுத்திகரித்துக் கொண்டால் நல்லது, அது போதும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த 2 வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் தான் ஒரு மனிதனுக்கு பிரியமான புத்தகமாயிருக்க வேண்டும். இந்த மனிதன் கர்த்தருடைய வேதத்திலே தனக்கு தேவையான மகிழ்ச்சியை கண்டுகொள்கிறான். அருமையானவர்களே, கர்த்தருடைய வேதம் பாரமானதல்ல, அது நம்மை சோர்ந்து போக செய்கிற ஒரு புத்தகமும் அல்ல, நமக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு புத்தகம். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதும் படிப்பதும் நமக்கு எத்தனை ஆனந்தம்! பாக்கியவான்கள் என்று சொல்லும்பொழுது அவன் மகிழ்ச்சி நிறைந்தவன். எப்படி அவனுக்கு அந்த மகிழ்ச்சி நிறைவாய் கிடைக்கிறது? கர்த்தருடைய வேதத்திலேயே அவன் தியானமாயிருக்கிறான். கலாத்தியர் 5:13 வசனத்தை பாருங்கள். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். சுயாதீனம் என்றால் எந்த ஒரு வகையிலேயும் எதை செய்யவும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது பொருள் அல்ல. ரட்சிக்கப்படுவதற்காக 10 கற்பனைகளை நாம் கை கொள்கிறதில்லை. இவ்வாறு கூறுவதனாலே அதை நான் மீற வேண்டும் என்று சொல்கிறதும் இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய கற்பனைகளை உங்களால் கை கொள்ள முடியாது. அவர் பரிபூரணத்தை கேட்கிறார், நம்மிடத்திலே அது இல்லை. விசுவாசத்தினாலேதான் நாம் அவரிடத்திலே வர வேண்டும். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட பிறகு உயர்வான, அதாவது பிரமாணங்களை விட மேலான ஒரு நிலைமையிலே வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி காணப்பட வேண்டும். அதுதான் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். தூய ஆவியானவர் நம்மை செம்மையான பாதையிலே வழிநடத்துவார். 1 Samuel 2 வசனத்திலே நாம் பார்ப்பது, இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாயிருப்பது என்றால் ஒரு மாடு அசை போடும் அல்லவா, அதுதான் தியானமாயிருப்பது. காலையிலே புல்லை மேய்ந்து வெயில் ஏறியவுடன் மர நிழலிலே படுத்திருந்து அது அசை போடுகிறதா இருக்கிறது. இவ்வாறாகத்தான் நாமும் செய்ய வேண்டும். காலையிலே நாம் வாசித்த வசனங்களை குறித்து சில மணி நேரங்கள் கழித்து மீண்டுமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இன்று இது எத்தனை அதிகம் தேவையான ஒன்றாயிருக்கிறது இல்லையா? ஆனால் நம்மிலே பலர் யாக்கோபு சொல்லும் மனிதனைப் போலத்தான் இருக்கிறோம். யாக்கோபு 1:22 வசனத்தை கவனியுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நாம் காலையிலே வாசிக்கிற வேத வசனத்தை மீண்டும் மீண்டும் பகலிலே எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். அதற்கு கீழ்ப்படுகிறோமா, அதை விசுவாசிக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையிலே அது மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் ஒரு விசுவாசி வளர்வதற்கான வேறு எந்த ஒரு திட்டமும் தேவன் செய்யவில்லை. நீங்கள் உங்கள் ஆலயத்திலே அதிகமான பணிகளிலே ஈடுபடலாம், ஆனால் பல வேளைகளிலே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதனாலே படிப்பதனாலேதான் நீங்கள் வளர முடியும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதனாலே படிப்பதனாலேதான் நீங்கள் வளர்கிறீர்கள். அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும் வரை திரும்ப திரும்ப அதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதுதான் மகிழ்ச்சி. இதுதான் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக மட்டும் இருக்கிறோமா, அல்லது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கிறவர்களாகவும் இருக்கிறோமா, அல்லது நாம் வாசிக்கிறதையும் கேட்கிறதையும் நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து சிந்தித்து தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாற்றிக்கொள்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாகட்டும், கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையோடும் இன்றும் என்றும் தங்கியிருக்கட்டும். ஆமேன்.
புரிந்தனையாய் நீ பரனே, கிருபை புரிந்தனையாய் நீதம், கிருபை புரிந்தனையாய் நீ பரனே, கிருபை புரிந்தனையாய் கிருபை புரிந்தனையாய் நீ பரனே, கிருபை புரிந்தனையாய் நீதம், கிருபை புரிந்தனையாய் நீ பரனே, கிருபை புரிந்தனையாய் பாவம் எல்லாம் அகல்வித்து, பண்ணின பாவம் எல்லாம் அகல்வித்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் நீதம், கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாய்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4.